إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى ملاك الحسنات فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار
صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லா ஸலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகம் போற்றும் உத்தமர் கருணை கடல் தாரூணிய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னல் நபிகளாருடைய அழகிய வாழ்க்கை வழிமுறையை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிப்பிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் பரிசுத்த மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறையில்லமாம் மஸ்ஜிதிலே இஃதிகாஃபுடைய நீயத்தோடு நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கணவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தக்குல்லா. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புது வருடம் என்பது அல்லாஹ் யாருக்கு நலவை நாடியிருக்கிறானோ, அல்லாஹ் யாரை நல்லவர்களாக இந்த உலகத்தில் கபூல் செய்திருக்கிறானோ, யாருக்கு இந்த புது வருடத்தில் நற்காரியங்கள் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்திருக்கிறானோ, அவர்களுக்குத்தான் அது புது வருடம். பெருநாளும் அவ்வாறுதான், புது வருடமும் அவ்வாறுதான். அதான் ஒரு கவிஞர் சொன்னார், லைஸல் ஈத் லிமன் லபிஸல் ஜதீத் வலாகின்னல் ஈத் லிமன் கஃபல் வஈத். புத்தாடை அணிந்தவர்களெல்லாம் பெருநாளுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. புத்தாடை அணிந்தவர்கள் பெருநாளுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. யார் இறைவனை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான பெருநாள். ஆக கண்ணியமானவர்களே, இறைவனால் எமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த அற்பமான சொற்பமான அழிந்து போகக்கூடிய முடிந்து போகக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்க்கை, அது மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சூரத்துல் முல்கில் என்ன சொல்கிறான், தபாரக அல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவனுடைய கரத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த இறைவன் அல்லாஹ், அவன் பாக்கியம் நிறைந்தவன், பரக்கத்துகள் பொருந்தியவன். அவன் எப்படிப்பட்டவன், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன் அவன், மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன். முதலாவது ஹயாத்து தான், அதுக்கு பின்னாலதானே மௌத்து வரும். அப்ப அல்லாஹ் முதலாவது எதை சொல்லி இருக்கணும், ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்தவன் என்பதாக சொல்லி இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லல. அல்லாஹ் எப்படி சொன்னான், மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன். அப்படின்னா என்ன சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் ஒரு ஹயாத்தை வைத்திருக்கிறான். இந்த ஹயாத், நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இது அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒரு வாழ்க்கையே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன தெரியுமா, இது ஒரு எக்ஸாம் ஹால். சிலருக்கு 50 வருடம் எக்ஸாம் நடக்கும், சிலருக்கு 60 வருடம் நடக்கும், எனக்கு 26 வருடங்கள் தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சிலருக்கு 90 வருடங்கள் நடக்கும். எத்தனை வருடம் எக்ஸாம் நடக்கும் என்று தெரியாது, ஆனால் எக்ஸாம் முடியும் போதுதான் விளங்கும் பாஸா ஃபெயிலா என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், இது உலக வாழ்க்கை, உனக்கு நான் தந்த எக்ஸாம் ஹோல் இது, இதில் உனக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள், சிலர் சிறப்பாக எழுதுகிறார்கள், சிலர் அல்லாஹ்வுடைய உதவியுடன் எழுதுகிறார்கள், சிலர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எழுதுகிறார்கள், சிலர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு எழுதுகிறார்கள், இன்னும் சிலர் துனியாவுடைய மோகத்திலேயே பிறண்டு உருண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் நம்முடைய சமூகத்தில் அதிகமானவர்களுக்கு திரைப்படம் பார்க்கும் பழக்கம் இருக்கிறது. உதாரணம் சொன்னால் தான் புரியும். உதாரணம் சொல்வது அல்லாஹ்வுடைய சுன்னத், உதாரணம் சொல்வது நபி அலைஹி ஸலாத்துடைய சுன்னத். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், சூரா பக்ராவில் சொல்கிறான், சூரா இப்ராஹிமில் சொல்கிறான், சூரத்துல் கஹ்ஃபில் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, திரைப்படம் பார்த்து அதுக்கு மார்க் போடுவாங்க எங்கடாக்கள், திரைப்படம் பார்த்து அந்த மாதிரியா இருந்துச்சு, நன்றாக இருந்தது, சரியில்லாட்டி குப்பை என்று சொல்வார்கள். ஆனால் படத்தை தயாரிக்கக்கூடிய ப்ரொடியூசர் இருக்கிறானே, அவன் ஒரு நாளும் அதை பற்றி தப்பாக பேச மாட்டான். ஏன், அவனே சரியில்லை என்பதாக அதுக்கு சொன்னா, படத்தை தயாரித்தவனே டிரெக்டரே அந்த படம் நல்லமல்ல என்று சொன்னால் யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒருவன் இருக்கிறான், இந்த அண்ட சராசரத்தை படைத்தவன் இருக்கிறான், இந்த பூமியை படைத்தவன் இருக்கிறான். ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாமின் தும்மஸ்தவா அலல் அர்ஷ். சும்மா படைக்கல. அவன் சொல்றான், 6 நாள் எடுத்து படைத்தேன். உலகத்தை எத்தனை நாளில் படைத்தான்? 6 நாட்களில் படைத்தான் உலகத்தை. அவன் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன்? இத அராத ஐயகூன லஹு குன் ஃபயகூ, ஆகு உண்டாகு உருவாகு என்று ஒரு பொருளை பார்த்து அவன் சொன்னால் அது உடனே ஆகிவிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன், குதிரத்து மிக்கவன், மகா வல்லமை உள்ளவன், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், வலுப்பத்துக்கு சொந்தக்காரன், பராக்கிரமத்துக்கு சொந்தக்காரன், படாடோபத்துக்கு சொந்தக்காரன், பெருமைக்கு சொந்தக்காரன். உலகத்தை படைத்தான் 6 நாட்கள் எடுத்து, வானத்தை படைத்தான் 6 நாட்கள் எடுத்து. ஏன் அல்லாஹ்வுக்கு 6 செகண்டில் படைக்கலாம்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ் 6 நாட்கள் எடுத்து உலகத்தை படைத்தான் என்றால், லியுஅல்லிமல் கல்க தஸப்புத, படைப்பினங்களுக்கு பொறுமையை படித்து கொடுப்பதற்காக. உலகத்தில் நீ நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் முயற்சி செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் 6 நாள் எடுத்து உலகத்தை படைத்தான். அப்படி படைச்சவன் உலகத்தை பத்தி ஒரு இடத்திலையும் குர்ஆன்ல இந்த உலகம் சிறந்தது, இந்த உலகம் உயர்ந்தது, இந்த உலகம் மேலானது, இந்த உலக வாழ்க்கையை கட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்துக்கு பின்னால ஓடுங்கள், 1 ஆயத்து யாருக்கும் காட்ட முடியாது. நபி அலைஹிஸ்ஸலாம் பேசின எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கிறது. புகாரியார் பேசியது, நபி அலைஹிஸ்ஸலாம் பேசியது, முஸ்லிம் யார் பேசியது, நபி அலைஹிஸ்ஸலாம் பேசியது, திருமிதி யார் பேசியது, இப்னு மாஜா யார் பேசியது, அபு தாவூத் யார் பேசியது, தாரமி யார் பேசியது, தைலமி யார் பேசியது, தாரகுத்னி யார் பேசியது, முஸ்னத் அபி யஹ்லா யார் பேசியது, முஸ்னதுல் பஸ்ஸார் யார் பேசியது, முஸ்னத் அப்துர் ரஸ்ஸாக் யார் பேசியது, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா யார் பேசியது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது. ஒரு ஹதீஸ காட்டேலுமா? லட்சக்கணக்கான இந்த ஹதீஸ். ஒரு ஹதீஸில் நபி அலைஹிஸ்ஸலாம் உலகம் சிறந்தது என்று சொன்னது கிடையாது. அல்லாஹ் உலகத்தை எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, உலகம் சபிக்கப்பட்டது, உலகம் சபிக்கப்பட்டது. ஆனால் உலகத்தில் மனிதனுக்கு தரப்பட்ட வாழ்க்கை பெருமதியானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், مَنْ كَانَ يُرِيدُ الْعَاجِلَةَ عَجَّلْنَا لَهُ فِيهَا مَا نَشَاءُ. உலகத்தில் சிலருடைய நோக்கமே உலகம் மட்டும்தான். சிலர் அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லல, ஒரு சில மக்கள், ஒரு சில கூட்டம், முஸ்லீமாக இருக்கலாம் காஃபிராக இருக்கலாம், அவருடைய முழு நோக்கமும் துனியாதான். துனியா மட்டும்தான் அவருடைய நோக்கம். அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு அவருக்கு தேவையானத்தை நான் அவசரப்படுத்தி கொடுப்பேன். ஆனால் மௌத்தானதுக்கு பின்னால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், கேவலப்பட்டு அந்த நரகத்தில் நுழைவான். யார் உலகத்தில் துனியாவுடைய மோகம் பிடித்து யார் வாழ்ந்தானோ அவன் நுழைவான். மஜ்ஹூரா, ஆண்டாண்டு காலம் தங்கி இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான். எனவே உலகத்தை பார்த்து யாரும் ஏமாந்து விடக்கூடாது சகோதரர்கள். இன்றைக்கு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நாம், நாளைக்கு ஹயாத்தோடு இருப்போமா, அடுத்த மனுஷியாலம் நாம் உயிரோடு இருப்போமா, யாருக்கும் தெரியாது. இதுதான் உலக வாழ்க்கை. இது எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தாலும் ஷைத்தான் நஃப்ஸு விடமாட்டார். அதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அலா இன்னமத் துன்யா நதாரது ஐகதின். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உலகம் இருக்கிறதே அது செலுத்த செழித்து வளரக்கூடிய மரத்தை போல. எப்படி செழித்து வளரக்கூடிய மரத்தை போல, ஒரு மரம் வளரும் போது ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே போகும், இன்னும் ஒரு பகுதி காய்ந்து சருகாகி உதிர்ந்து கொண்டே போகும். அதே போலதான் இந்த உலகம். இயத்தாரு, இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மல் ஆமாலு ஃபீஹா இல்லா ஃபஜாயிரு. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். யாராவது பிறக்கும் பொழுது 100 ஏக்கர் காணி வாங்க வேண்டும், யாராவது பிறக்கும் பொழுது ரேஞ்ச் ரோவர் வாங்க வேண்டும், யாராவது பிறக்கும் பொழுது மாடி மாடியாக கட்ட வேண்டும், கோடி கோடியாக கொட்ட வேண்டும் என்ற ஆசையோடு யாராவது வந்தாரா? யாரும் வந்தது கிடையாது. அதான் கவிஞர் சொல்கிறார், இமாம் குர்துபி சொல்கிறார், உலகத்தில் வந்த ஆசையெல்லாம் திடீரென்று வந்தது. எப்படி திடீரென்று வந்துச்சோ அதே போல திடீரென்று நிற்கும். வீடு கட்டினார், 4 கோடி 5 கோடி 6 கோடி செலவழித்து கட்டினார். சவுதியில் வேர்வையை, இரத்தத்தை வேர்வையாக கொட்டினார். அந்த வீட்டுக்குள்ள 1 மாசம் கூட வாழல, மௌத்தாகிட்டார். மனைவி சொல்லுவாவா, 20 வருடம் கஷ்டப்பட்டு என்னுடைய கணவன் கட்டிய இந்த வீடு, ஒரு 20 நாளைக்காவது அவரது ஜனாசாவை வைக்க மாட்டீர்களா? அவதான் முதலாவது கேப்ப, எப்ப மைய தடுக்கிற, கிட்டையும் வரமாட்டா பயத்தில். ஏன்? பிசாசு வந்துடும், பேய் வந்துடும், ஆவி முடிக்கும், 1000 கதை சொல்லுவார்கள். இதான் உலக வாழ்க்கை. நீ கட்டின வீட்டில் கூட உன்னை 1 நாள் வைக்க மாட்டார்கள், கொண்டு போய் அடக்கிடுவாங்க, மண்ணுக்குள்ள போட்டுருவாங்க. அதான் இமாம் சொல்றார், திடீரென்று வந்த ஆசை. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே அல்ல, அனைத்தும் துன்பங்கள், அனைத்தும் துன்பங்கள்.
ஃபலாஸத்தஹில் ஐனாக பிஅபரதின் அலா ஸாஹிபின் மின்ஹா.
இந்த உலகத்தில் மௌத்தா போகக்கூடிய மனிதர்களை பார்த்து நீ அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய், அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு நாளைக்கு நீயும் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறாய். எனவே வாழ்க்கையின் சுருக்கம் அவ்வளவு தான் சகோதரர்களே. உலக வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களா? உலகத்தில் கிடைத்த சொத்து சுகங்களை வைத்து சந்தோஷம் கொண்டாடுகிறீர்களா? ஆகிரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், இதெல்லாம் அற்ப இன்பங்கள். அல்லாஹ் சொல்கிறான் அற்ப இன்பங்கள் சகோதரர்களே. சூரத்துல் அஆலாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பல் துஃபிரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆகிரத்து கைரு வஅப்கா. உலகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, உலக வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, ஆகிரத் என்ற ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், அது சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. நபி அலைஹி ஸலாத்து வஸலாமை காபிர்கள் ஏசினார்கள். ஏன் ஏசினாங்க? கொஞ்ச காலமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துட்டு வரல. ஏன் வரல? வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். அல்லாஹ் எப்போ ஆர்டர் போடுறானோ அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு அதிபதியாக இருக்கலாம், தி குவ்வா சக்தி மிக்கவராக இருக்கலாம், இந்தனில் அர்ஷி மகீன் அரிசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து மிக்கவராக இருக்கலாம், ரூஹுல் அமீன் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் என்ன பதவி இருந்தாலும் அவர் நினைச்சு வரையிறார். அல்லாஹ் எப்ப போக சொல்றானோ அப்பதான் நபிக்கிட்ட வரலாம். கொஞ்ச காலமா அல்லாஹ்வுடைய ஓர்டர் வரவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வரவில்லை. மக்கத்து முஷ்ரிகீன்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்தை நையாண்டி பண்ண ஆரம்பித்தார்கள். இவரிடம் வரக்கூடிய அந்த ஷைத்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஷைத்தான் இவரிடம் இப்ப வருவது கிடையாது. இவருடைய ரப்பு அல்லாஹ் இவரை கைவிட்டு விட்டான். இந்த செய்தி நபியுடைய காதில் விழுந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள், அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய ஆயத்தை கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, உலக இரவின் மீது சத்தியமாக, நபியே இந்த காபிர்கள் சொல்ற மாதிரி அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை, அல்லாஹ் உங்களோடு கோபிக்கவும் இல்லை. சொல்லிட்டாங்களா என்ன சொன்னான்? இவங்க உங்களை நையாண்டி பண்றாங்களா, உங்களுக்கு துனியாவோட என்ன வேணும் கேளுங்க தாரேன், அப்படி சொல்லல சகோதரர்களே. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே உலகமண்டா சோதனை தான், உலகத்தில் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், உங்களை நையாண்டி பண்ணுகிறார்கள், உங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்க, ஆகிரத்து என்று ஒன்றை நான் வைத்திருக்கிறேன், மறுமை என்று ஒன்றை நான் வைத்திருக்கிறேன், அது உலகத்தை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் மனம் நிறையும் வரைக்கும் மறுமையில் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். நபிக்கு ஆறுதல் சொல்லுகிறான் அல்லாஹ், உலகத்தை காட்டி அல்ல மறுமையை காட்டி அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் எதுவும் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. உலகம் ஏமாற்றம், உலகம் என்பதே ஏமாற்றம். உலகத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம், தாபியீன்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு நாங்க நினைச்சிட்டோம், ஒரு ஆட்சி இருந்தால், ஒரு அதிகாரம் இருந்தால், ஒரு பட்டம் இருந்தால், ஒரு பதவி இருந்தால், கார்ல போனா தான் எங்களை மதிப்பார்கள், பெரிய மாடி கட்டினா தான் எங்களை மதிப்பார்கள். எதையும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை ஆட்சி செய்தவர், 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் உலகத்தை கட்டியாண்டவர், மதீனா முனவ்வரா அந்த உலகத்தில் சிறந்த பூமி, அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த புனித பூமி அங்கே இருந்து கொண்டு, எங்கேயாவது வரலாறு காட்டுங்க பாப்போம், உமர் ரழியல்லாஹு அன்ஹு யுத்த களத்தில் இறங்கி அவருடைய ஆட்சியில் யுத்தம் செய்த வரலாறை யாராலும் காட்ட முடியாது. மதீனாவில் இருந்தார், மதீனாவில் இருந்து கொண்டு எகிப்தை வெற்றி கொண்டார், மதீனாவில் இருந்து சிரியாவை வெற்றி கொண்டார், மதீனாவில் இருந்து பஹ்ரைனை வெற்றி கொண்டார், மதீனாவில் இருந்து ஈரானை வெற்றி கொண்டார், ஈராக்கை வெற்றி கொண்டார், இத்தாலியை வெற்றி கொண்டார், இந்தியா வரைக்கும் கைப்பற்றினார். அப்ப அவருக்கு பேர் மன்னர் அல்ல. இன்னைக்கு சவுதி மன்னரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், கத்தார் மன்னரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன், சவுதி மன்னர் 5 தங்க எஸ்கலேட்டர்கள் வைத்திருக்கிறார். ஏணிப்படி, இறங்குற ஏணிப்படி இருக்கிறது, பிளைட்ல வைப்பாங்க கரண்ட் எஸ்கலேட்டர், அது 5 தனி தங்கத்தால் வைத்திருக்கிறாராம். இதை வைத்து சவுதி மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு நாட்டுக்குரிய மன்னர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு எத்துணை நாட்டுக்குரிய மன்னர், எத்துணை நாட்டுக்குரிய மன்னர் சகோதரர்களே. முழு உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதிக்கு சொந்தக்காரன் பைத்துல் மக்திசுடைய துரப்ப சாவிய, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை வாங்குவதற்கு போகிறார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. உடுத்த உடுப்பில் எத்தனையோ ஓட்டைகள்,
அதனால்தான் அவங்க பாஸ் உலகத்தில் அவர்கள் பாஸ் ஆனார்கள். மிகப்பெரிய பாவியுடைய பட்டியலில் இருந்தவர் உலகத்தில் நபிக்கு பின்னால் அபூபக்கருக்கு பின்னால் சிறந்தவர் என்ற பெயரை வாங்கினார். ஏன்? துனியா இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத் தான் உள்ளத்தில் இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு ஆட்சியாளரும், ஒவ்வொரு பதவி வகிப்பவரும் படிக்க வேண்டிய வரலாறு உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய வரலாறு. எங்களுக்கு தெரிஞ்சது நாலு கலீஃபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹும். இவர்கள் நாலு பேர்னா யாரு? நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள், உலமாக்கள். ஐந்தாவதாக ஒரு நபரை சேர்க்கிறார்கள், ஐந்தாவதாக ஒரு நபரை சேர்க்கிறார்கள், யார் தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்? அந்த அளவுக்கு ஒரு தன்னிகரற்ற ஒரு மன்னராக இந்த உலகத்தில் மிளிர்ந்தவர். 15 வருடம், 20 வருடம், 30 வருடம் ஆட்சி செய்யவில்லை, வெறுமனே 2 வருஷம்தான் ஆட்சி, 2 வருஷம்தான் மன்னராக இருந்தார். உலகத்தில் முப்பெரும் பரம்பரைகள், அப்பாசியாக்கள், உமையாக்கள், உஸ்மானியர்கள், இந்த 3 பெரும் பரம்பரை தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டது. அதில் உமையா பரம்பரையை சேர்ந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஆட்சி செய்தது 2 வருஷம். ஆனா எப்படி ஆட்சி தெரியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? எங்கட கற்பனைக்கு கூட வராது. மக்கள் ஜகாத்துடைய பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு தெரு தெருவாக அலைவார்கள். ஜகாத் எடுப்பதற்கு யாரும் இல்லையா? ஜகாத் எடுப்பதற்கு யாரும் இல்லையா? ஜகாத் எடுப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஏன்? ஏழைகள் யாருமே கிடையாது. கட்டுக்கதை அல்ல சகோதரர்களே, சனதோட வரலாறு இருக்கிறது. உலகத்தில் ஓநாயும் ஆடும் ஒரே குளத்தில் தண்ணீர் குடித்தது என்று சொன்னால் அது உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி. உலகத்தில் மானும் சிங்கமும் ஒரே குளத்தில் தண்ணீர் குடித்தது என்று சொன்னால் அது உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி. எப்படியான ஆட்சி அறிக்கும் சகோதரர்களே, எப்படியான ஆட்சியாக இருக்கும்? ஏன்? அவர் புலிக்கு பிறந்தவர், பூனையாக ஆக முடியாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பாலுடன் தண்ணீர் கலந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாலோட தண்ணீர் கலந்த சம்பவம், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வெறுமனே ஆட்சியாளர் என்கிற பெயர்ல சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கவில்லை. இரவு நேரம் வந்தால் தன்னுடைய நாட்டு நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக மாறு வேடம் பூண்டு அடிமையையும் அழைத்து கொண்டு தெரு தெருவாக இரவில் ரோந்து வருவார்கள். உமர் ரழியல்லாஹு ஏதாவது பாராட்ட தகுந்த நிகழ்ச்சிகள் நடந்தால் அடுத்த நாள் அரச தர்பாரில் பாராட்டு வழங்கப்படும். ஏதாவது தேவையுள்ளவர்கள் இருந்தால், அறியப்பட்டால் அரச தர்பாருக்கு அழைக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். ஏதாவது தண்டனைக்குரிய விஷயங்கள், குற்ற செயல்கள் மன்னருடைய கண்ணுக்கு தென்பட்டால் அடுத்த நாள் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். இதுதான் ஆட்சி. ஏழுமுண்டா காட்டுங்களே பாப்பா, இப்படி ஒரு ஆட்சியாளர். அதான் முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள் சொல்கிறார்கள், பௌத்த பிக்குகள், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் சொல்கிறார்கள், உமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகுக்கே மறுமலர்ச்சி உண்டாகும். சுபஹானல்லாஹ், சாதித்து விட்டு போனார். பணத்தால் சாதிக்கவில்லை, பலத்தால் சாதிக்கவில்லை, படாடோபத்தால் சாதிக்கவில்லை, அல்லாஹ்வின் பயத்தால் சாதித்தார். இதுக்கு பேர் சாதனை. உலகமே பேசுதா இல்லையா? ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி ரோந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மாறு வேடத்தில். பக்கத்தில் அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு வீட்டுக்குள் தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேச்சு நடக்குது? தாய் சொல்றா, மகளே இன்றைக்கு பால் கறக்கப்பட்ட பால் போதாமல் இருக்குது, விற்பனைக்கு பால் குறைவாக இருக்குது, கொஞ்சம் தண்ணிய கலந்தால் என்ன? மகள் சொல்கிறாள், தாயே யாருடைய ஆட்சி தெரியுமா? யாருடைய சாம்ராஜ்யம் தெரியுமா? யாருடைய ராஜ்யம் தெரியுமா? உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி இது. அம்புட்டா என்ன நடக்கும்? அமர் அமீருல் முஃமினீன் அல்லா யுஷாபல் லபனு பில்மா. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டிருக்கிறார்கள், தெரு தெருவாக பறை அடிப்பவனை வைத்து பறைசாற்றி இருக்கிறார்கள், இந்த நாட்டில் பாலுடன் தண்ணீர் கலக்கப்படுவது ஹராம், தடை. சுபஹானல்லாஹ். இப்ப எடுத்துக்காட்டுங்களே, கலப்பில்லாத பால், தேயிலைத்தூளில் உமி, முளகு கொட்டையில் பப்பாசி கொட்டை, கலப்படம் கணக்கின்றி பறந்து கிடக்கிறது. உமருடைய ஆட்சி சகோதரர்களே ரலியல்லாஹு அன்ஹு, உம்மா சொன்னா அன்தி ஃபீ மௌதிஇன் லைஸ ஃபீஹி அமீருல் முஃமினீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாருதான் கலக்க வானாண்டு, இப்ப நீ தண்ணி கலக்கிறத அவர் பார்த்து கொண்டா இருப்பார், கலந்துட்டு வேலையை பாரு. மகள் சொன்னால், தாயே உமருடைய கண்களை மறைக்கலாம், ஆனால் உமரையும் என்னையும் படைத்த அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை ஏமாற்ற முடியாது. எனவே என்னால் பாலில் தண்ணீர் கலக்க முடியாது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, இந்த வீட்டில் ஒரு மாக்கை போடுங்க, ஒரு அடையாளம் போடுங்க. வீட்டில் அடையாளம் போடப்படுகிறது. அடுத்த நாள் காலை தாயும் மகளும் அரச சன்னிதானத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். என்னமோ ஏதோ ஒன்றும் தெரியாது. சுபஹானல்லாஹ். யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நேரத்தோடே சொன்னேன், உலகத்தில் மூன்றில் ரெண்டு பகுதிக்கு சொந்தக்காரன். அந்த தாயும் மகளும் வந்ததோட தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டான், ஆம்பளை பிள்ளை எல்லாம். எங்களுக்கு தெரியும் அப்துல்லா இப்னு உமர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு மகன் இருந்தார், ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களில் யார் திருமணம் முடிக்காமல் இருக்கிறீங்க? ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், தந்தையே நான் திருமணம் முடிக்கவில்லை. அப்படியா? இந்த பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள். உலகத்தில் மூன்றில் ரெண்டு பகுதிக்கு சொந்தக்காரனாகிய மகா சக்கரவர்த்தி பெண்ணெடுக்கிறார். யாரை? பால்காரியுடைய மகளை. உலக மகா சக்கரவர்த்தியுடைய மருமகள் யார் சகோதரர்களே? பால்காரியின் மகள். கனவுலையும் நடக்குமா இப்படி? ஏன்? அந்த பெண்ணிடத்தில் தகுதியை பார்க்கவில்லை, அந்தஸ்தை பார்க்கவில்லை, அழகை பார்க்கவில்லை, பணத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ்வின் பயத்தை பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வேறொன்றும் தேவையில்ல, அல்லாஹ்வோட பயம் உனக்கிட்ட இருக்குதா? நீதான் உலகத்தில் சிறந்தவள், நீதான் எனக்கு மருமகளாக வருவதற்கு தகுதியாவள். இன்றைக்கு பொன் பார்க்கிறாங்க, அல்லாஹ்வோட அச்சம் இருக்கிறாண்டு மட்டும் பார்க்க மாட்டாங்க, மற்ற எல்லாம் பார்ப்பார்கள். ஒழுங்கை பெரிசாக இருக்கணும், கார் போகணும், ஆளடிச்சான் லொரியும் போகணும், கூரை ஓட்டோட இருந்தா மாமியா போய் சொல்லுவார், கொஞ்சம் கொட்டி கொடுக்கலாமே, மேலே கட்டி கொள்வார்கள். மேலே கட்டாத ஊடா இருந்தா மேலையும் கட்டியதுக்கு பின்னால் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாமே. பொன்னல்ல தேவை, ஊடு வாசல் காணிதான் தேவை. முன்மாதிரி சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில என்ன இருக்கு கொஞ்சம் யோசிக்கணும். யாரு பொண்ணெடுக்கிறார்? அப்படிப்பட்ட தக்குவாதாரியான அந்த பெண்மணிக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஆசிமுக்கும் லைலா என்று ஒரு பெண்மணி பிறந்தால், அந்த பெண்மணிக்கு பிறந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் உமருடைய பேத்தியின் மகள், பேத்தியின் மகன். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஷபீஹுன் பி உமர் சூரதன் வ மஅனன், தோற்றத்திலும் சரி குணத்திலும் சரி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உரித்து வைத்திருந்தார் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 71 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், சதுர அடி நிலப்பரப்பளவுக்கு மன்னராக இருந்தார் உமையா பேரரசர். 41 நாடுகளுக்கு, இதெல்லாம் நான் சொல்ற கணக்கல்ல, ஆதாரத்தோட கிதாபுகள்ல இருப்பவைகள். 41 நாடுகளுக்கு ஒரே மன்னர். ஆனால் அவருக்கு காவலுக்கு செக்யூரிட்டி கூட ஒன்று கிடையாது. உலகத்தில் 5வது கலீஃபா என்று பெயர் பெற்றவர், உலகத்தை ஒதுக்கினார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நெருக்கினார்கள், அல்லாஹ் உலகம் அழியும் வரைக்கும் அவர்களுடைய பெயரை பாதுகாத்து வைத்திருக்கிறான். மனைவி சாதாரண பொம்பளையா? உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மனைவி சாதாரண ஒரு பெண் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு பரம்பரையில இந்த துனியாவுல வரலாற்றுல இந்த பெண்மணியை தவிர வேற யாரும் வந்தது கிடையாது. ஏன்? பின்துல் ஹலீஃபதி வல் ஹலீஃபது ஜத்துஹா உஃதுல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபது ஜௌஜுஹா. ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் அந்த பெண்ணுடைய பெயர். அந்த பெண்ணுடைய தகப்பன் அரசன் யார்? அப்துல் மலிக் இப்னு மர்வான். அவருடைய தகப்பன் அரசன், அவர் யார்? மர்வான் இப்னுல் ஹக்கம். அந்த பெண்ணோட 4 சகோதரர்கள் பிறந்தார்கள். 4 சகோதரர்கள் பிறந்தார்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், யசீத் இப்னு அப்துல் மலிக். 4 பேருமே அரசர்கள். பெற்றவரும் மன்னர், கூட பிறந்தவர்களும் மன்னர், பாட்டனாரும் மன்னர். வரலாற்றில் இப்படி ஒரு பெண்மணி வந்தது கிடையாது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கையில் செங்கோலை ஏந்தி ஆட்சியை பொறுப்படுத்ததுதான் தாமதம். உடனே மனைவியிடத்தில் வந்து சொன்னார், ஃபாத்திமா பின் அப்துல் மலிக்கிடம் ஒரு மாணிக்கம் இருந்தது, மரகதக்கல். எழுதுகிறார்கள், லம் யுர மிஸ்லுஹு, அதப்போல பெருமதியான மாணிக்கம் துனியாவில் வேறது கிடையாது. அந்த காலத்தில் ஆக பெருமதியான ஒரு வைரக்கல். சொன்னார் உமர் இப்னு அப்துல் அசீஸ், இது உனக்கு சொந்தமானதல்ல, இது உண்ட வாப்பாவால் அண்ணன்மாரால் கிடைத்தது, இது உனக்கு சொந்தமானதல்ல, உடனடியாக இதை பொது நிதியில் சேர்க்க வேண்டும். அப்படி இல்லையா, உண்ட நகை நட்டெல்லாம் நீ அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கலையா, என்னை தயவு செய்து விட்டுவிடு, நான் உன்னை தலாக் சொல்லி விடுகிறேன். ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் சொன்னார், இது அல்ல, இதை போல பல மடங்கு பெருமதியான மாணிக்கமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்க தான் தேவை. இதோ எல்லா சொத்துக்களையும் என்னுடைய பைத்துல் மாலில் சேர்த்து விடுங்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வாரது என்னத்துக்கு சகோதரர்களே? எல்லா நாடுகளிலையும் அல்ல, எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு அரசியலுக்கு வாரது எதுக்கு? ஆட்சி முடிஞ்சு போனா இலங்கையின் 2வது பணக்காரன், 1வது பணக்காரன், 3வது பணக்காரன், வானத்தால் பணம் பொழிந்து கொண்டிருக்கிறதோ தெரியாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் அநியாயம், அராஜகம், கொள்ளை, அதுக்குதான் ஆட்சிக்கே வார. ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் பார்த்தீங்களா? இருக்கிறதையும் மக்களுக்கு கொடுத்தார்கள், அரச பரம்பரைக்கு இருந்த அத்துணை சலுகையையும் பறித்தார் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அந்த கோபத்தில்தான் நஞ்சி வைத்து அவரை கொலை செய்தார்கள். உலகத்தில் வாழ்ந்தது 40 வருஷம் தான். ஹிஜிரி 61 பிறந்தார், ஹிஜிரி 101 மௌத்தா போயிட்டார். அடிமைக்கு பயமுறுத்தி, அவருடைய அடிமையை பயமுறுத்தி பாலில் நஞ்சு கலந்து கொடுத்தார்கள். உமையா அரச வம்சம். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் பாலை அருந்தினார். இந்த மிம்பர் போதாது, ஒரு கொத்துபா போதாது அவருடைய ஆச்சரியமான வரலாறுகளை சொல்வதற்கு. பாலை குடித்த உடனே அடிமையை பார்த்து என்ன தெரியுமா கேட்டார், மா ஹமலக அலா அன் தஸ்கியனி ஸும்ம, யாரு வாப்பா எனக்கு நஞ்சு போட்டு பால்ல தருமாறு உனக்கு சொன்னது யார்? குடித்த உடனே கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நேசர் சொன்னாங்க, அடிமை சொன்னான், உங்களோட பரம்பரை உங்களோட குடும்பம் என்னை பயமுறுத்தி விட்டார்கள். சொன்னார், உன்னை கொலை செய்வேன், நீ உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு நஞ்சு கொடுக்கவில்லை என்றால். நஞ்சு கொடுத்தால் உன்னை உரிமையிடுவோம், அது மாத்திரமல்ல 1000 தங்க காசுகள் உனக்கு தருவோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே கேட்டார், அந்த 1000 தங்க காசுகளையும் தந்து விட்டார்களா? ஆம் தந்தார்கள். கொஞ்சம் அதை கொண்டு வா. 1000 தங்க காசை கொடுத்தார். காவலர்களை கூப்பிட்டு சொன்னார், உடனே இதை அரச பொது நிதியில் சேர்த்து விடுங்கள். ஒன்றும் சொல்லல, இவன் எனக்கு நஞ்சு தந்தான் என்று சொல்லல. எல்லாரும் போனதுக்கு பின்னால் அவனை பார்த்து சொன்னார்கள், யாருடைய கண்ணிலும் படாத ஒரு இடத்துக்கு ஓடி போய்விடு. நீதான் எனக்கு நஞ்சு தந்தன் மக்களுக்கு தெரிந்தால் உன்னை உண்டி இல்லாமல் பண்ணி விடுவார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி சகோதரர்கள், எப்படிப்பட்ட ஆட்சியாளர் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாங்க கேட்கணும், எத்தனை பேருக்கு 2 ரகாத்துகள் தஹஜ்ஜத்துல சந்தர்ப்பம் கிடைத்தது, எத்தனை பேருக்கு சுபஹ் ஜமாத் கிடைத்தது, எத்தனை பேர் துஹா தொழுதார்கள், எத்தனை பேர் குர்ஆனை விரித்து நாம் எம்மை கேட்டு பார்ப்போம். நம்ம என்ன ஆட்சியாளர்களா அல்லது மன்னர்களா? குர்ஆனை ஓதினோம் எத்தனை பேர்? அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஓதினவங்க இருக்கிறாங்க, தொழுதவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சுய விசாரணை கேட்க சொல்கிறேன், எனக்கு நான் கேட்கிறேன். ஹாரூன் ரஷீத் யார் தெரியுமா? அவரும் உலகத்தில் 1/3 பகுதியை ஆண்டவர், பக்தாது நாட்டு பேரரசர், மிகப்பெரிய ஒரு அரசர், மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா. ஆனால் எல்லா பணம் இருந்தும் பட்டம் இருந்தும் மனைவி ஜுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அபூ ஜாஃபர் அல் மன்சூர், அப்பாசிய கிலாபத்தை நிரூபியவரின் பேத்தி ஜுபைதா, அவ மிகப்பெரிய வலியுள்ளா, அவட சரித்திரம் வேற, அதெல்லாம் பேச நேரம் போதாது. அவ்வளோ ஆட்சி அதிகாரம் இருந்தும் ஹாரூன் ரஷீத் மன்னர் ஒரு நாளைக்கு 200 ரகாத்துகள் நபில் தொழுவார். 200 ரகாத், 20 அல்ல 200 ரகாத். ஒவ்வொரு வருஷமும் 400 உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பார். கோடி கோடியாக லட்சம் லட்சமாக அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வார். உலமாக்களை அரச தர்பாருக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி பயான் செய்ய வைத்து அதை கேட்டு தாடி நலையும் வரைக்கும் அழுவார். இது வாழ்க்கை சகோதரர்களே, இவர்கள் சாதனையாளர்கள். எனவே கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையில் சாதிக்கணும் பணத்தால் அல்ல, பலத்தால் அல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சாதிக்கணும். பணம் இருக்கலாம் பரவாயில்ல, அல்லாஹ் தந்ததை அவன்ட பாதையில் கொடுக்கணும். கார் இருப்பது பிரச்சனை அல்ல, அதை அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் சிறந்த உதவிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தந்தது சகோதரர்களே, உலகத்தில் நாம் எதுவும் கொண்டு வரல, யாரும் எதுவும் கொண்டு வரல. ஆரோக்கியம் அல்லாஹ் தந்தது, துனியா அல்லாஹ் தந்தது, சொத்து அல்லாஹ் தந்தது, பிள்ளைகள் அல்லாஹ் தந்தது, எல்லாமே அவன் தந்தது. நாடினால் தடுத்து வைப்பான், நாடினால் பறித்து விடுவான். எனவே இந்த உலக வாழ்க்கையை ஏமாந்து விட வேண்டாம். உலகத்தில் நாம் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து விட வேண்டாம். அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வை நினைப்போம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக, ஆகிறத்துக்குரிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களோட குற்றங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோ ரப்பே. எங்களுடைய இரக்கமாக நடந்து விடையாள்ளா, துனியாவுடைய மொஹப்பத்தை உள்ளத்தில் இருந்து கலட்டி விடையாள்ளா, உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை நசீபாக்கி விடையாள்ளா, உன்னை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக வாழ வைத்து விடையாள்ளா, துனியாவுடையும் ஆகிரத்திலையும் வெற்றியை தந்து விடையாள்ளா. யாழ்லா உலகத்தில் உன்னுடைய பொருத்தத்தை சம்பாதித்த மக்களில் எங்களை சேர்த்து விடையாள்ளா, நல்ல மௌத்த தந்துடையாள்ளா, எங்கட பாவத்தால கெட்ட மௌத்துகளை தந்துடாதையாள்ளா, மோசமான மௌத்த தந்துடாதையாள்ளா, கேவலமான மௌத்த தந்துடாதையாள்ளா. மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி விடு ரப்பே, எங்களை துஆக்கள கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على من أمرتنا بالصلاة والتسليم عليه سيدنا محمد وعلى آله وأصحابه المحبوبين إليه. اللهم ارض عن سيدنا أبي بكر الصديق صاحب الغار، وعن سيدنا عمر بن الخطاب سيد الأغرار، وعن سيدنا عثمان ذي النورين شهيد يوم الدار، وعن سيدنا علي المرتضى قاتل الغفرة والفجار، وعن البقية الستة المبشرة بالجنة دار القرار، ساداتنا سعد وسعيد وعامر وطلحة والزبير وعبد الرحمن والأبرار، وعن سيدينا حمزة والعباس عمي نبيك المختار، وعن سيدينا الحسن والحسين، وعن أمهما فاطمة الزهرة بنت سيد الأخيار، وعن المهاجرين والأنصار وعن التابعين والأنوار. اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم أغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم. اللهم اسقنا اللهم اسقنا اللهم اسقنا ولا تجعلنا من القانتين. اللهم اسقنا غيثا مغيثا هنيئا مريئا مريعا صحا غدقا عاجلا غير عاجل نافعا غير ضار برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا شهادة في سبيلك واجعل موتنا في المدينة المنورة واجعل موتنا في المدينة المنورة واجعل موتنا في المدينة المنورة برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أعلى وأولى وأتم وأهم وأجل وأعز وأنسب وأعظم وأحسن وأكبر والله يعلم ما تصنعون.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.